பரிசுத்த கை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே.
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே.
இதய சுத்தம் என்னில் காண
நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ரோமர் 5 அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற 8 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து சிந்தித்தோம். நம்மை நீதிமான்கள் என்று அறிக்கையிட்ட தேவன் எப்படி நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். ரோமர் 5:12 பாருங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக என்று சொல்லும்பொழுது ஒருவராலே எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கும் திட்டத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனாகிய ஆதாமின் மூலமாய் பாவம் இந்த உலகத்திலே பிரவேசித்தது, மரணமும் இங்கே வந்தது. எனவே எல்லாரும் பாவிகளாகி மரணத்துக்குட்பட்டவர்களாகிவிட்டோம். எனவே இப்பொழுது பாவம் என்று நாம் பேசுவது ஆதாமுடைய பாவமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே கீழ்ப்படியாமை என்ற பாவத்திலே ஆரம்பமானது ஆதாமின் சந்ததி எல்லாருக்கும் மரணத்தை கொண்டு வந்தது. எனவே ஏற்கனவே நாம் பார்த்த ஒரு சத்தியத்தை இப்பொழுது மீண்டுமாக பார்ப்போம். நானும் நீங்களும் பாவிகள். எப்படி? 4 வகைகளிலே நாம் பாவிகள். முதலாவதாக, நாம் பாவமான செயல்களை செய்வதனாலே பாவிகள். இரண்டாவதாக, இயற்கையாகவே நாம் பாவிகளாய் இருக்கிறோம். அதாவது பாவம் நம்மை பாவிகளாக்கவில்லை, நாம் பாவிகளாய் இருப்பதனாலே பாவம் செய்கிறோம். மூன்றாவதாக, பாவத்தின் நிலைமையிலே இருக்கிறோம். அதாவது முழு உலகமுமே பாவத்திற்கு அடியிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனோம் என்று சொன்னோம். 4வதாக, நம்மேலே பாவம் போடப்பட்டதனாலேயும் நாம் பாவமாகிறோம். அதாவது மனுக்குலத்தின் தலை ஆதாமாய் இருக்கிறதுனாலே அவனுடைய பாவம் எல்லார் மேலும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 4 காரணங்களினாலே நாம் எல்லாரும் பாவிகளாயிருக்கிறோம். ஆதாமினால் நாம் எல்லாரும் பாவிகளானது போல இயேசு கிறிஸ்துவினால் நாம் எல்லாரும் இப்பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம். ஆதாம் இயற்கையாக மனுக்குலத்தின் தலையாயிருக்கிறான். அவனுடைய ஒரு கீழ்ப்படியாமை எல்லா சந்ததியையும் பாவத்திற்குள்ளே தள்ளிவிட்டது. ஆதாமின் பாவத்தினாலேயே நாம் எல்லாருமே பாவிகளாக்கப்பட்டோம். முதலாவதாக, நான் இவ்வாறு கூறுவதனாலே அது எதை கூறவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். ஆதாமனிடத்திலிருந்து ஒரு பாவமான இயற்கை சுபாவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை இது கூறவில்லை. சந்ததி சந்ததியாக இந்த பாவத்தின் இயற்கை குணம் கடந்து வருகிறது என்பது உண்மைதான். அந்த என்னுடைய சுபாவத்தையே நான் என் மகனுக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் கடந்து செல்ல செய்கிறேன். ஒரு சிறு குழந்தை நம்முடைய வீட்டிலே பிறக்கும் பொழுது எந்த கள்ளமும் கபடமற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் வளர்ந்து வரும்பொழுதே அதன் உண்மை குணங்கள் வெளிப்படுகிறது. நானும் நீங்களும் இந்த பாவ சுபாவத்தை நம்முடைய சந்ததிக்கு கடத்தி விடுகிறவர்களாயிருந்தாலும் இந்த வசனம் அதை குறித்து சொல்லவில்லை. இரண்டாவதாக, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் என்று சொல்லும்பொழுது ஒரு பாவ செயலினாலே நாம் பாவிகளாயிருக்கிறோம் என்பதை அது கூறவில்லை. நாம் பாவிகள்தான், ஆனால் இந்த வசனம் அதை குறித்து சொல்லவில்லை. சரி, அப்படி என்றால் இந்த வசனம் என்னதான் சொல்கிறது? மனுக்குலத்தின் முதல் தகப்பனோடு கூட நாம் மிக தெளிவாக இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் பிறக்கும் முன்னதாகவே, நாம் பாவம் செய்யும் முன்னதாகவே ஆதாமிலே நாம் எல்லாரும் பாவிகளே. ஒருவேளை இதை நீங்கள் விரும்பாத ஒருவராயிருக்கலாம், ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். இதை குறித்த ஒரு விளக்கத்தை எபிரேயர் 7:9 பார்க்கலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 7:9, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போனபோது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். கவனித்தீர்களா? இது லேவி பிறப்பதற்கு முன்னதாகவே சொல்லப்படும் ஒரு காரியம். அவன் மெல்கிசேதேக்கு தசமபாவம் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. இதை எப்படி அவன் செய்ய முடியும்? இந்த வசனம் எப்படி உண்மையோ அதுபோலத்தான் ஆதாமுடைய பாவம் நம்மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் எதை செய்தானோ அதையே நாமும் செய்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் ஒரு ஏதேன் தோட்டத்திலே வைத்து ஆதாமுக்கு கொடுத்த அதே சோதனையை தேவன் கொடுக்கலாம். ஆதாம் பாவ சுவாவம் இல்லாமல் இருக்கும் பொழுதே செய்த அந்த காரியத்தை பாவ சுவாவமுள்ள நாம் செய்யாமல் இருப்போம் என்று நினைக்கிறீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. ஆதாமின் அந்த ஒரு கீழ்ப்படியாமை நம் எல்லாரையும் பாவிகளாக்கியது. இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். என்னுடைய தாத்தா சென்னை பட்டணத்தைச் சேர்ந்தவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் காலத்திலே சுற்றுப்புற சூழலே ஏற்பட்ட ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களை தென் தமிழகத்திற்கு அனுப்பிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்தது நான் இடம்பெயர்ந்து வந்ததற்கும் ஒப்பாகவே இருக்கிறது. அவர்கள் அன்றைக்கு அந்த தீர்மானத்தை செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்றால் தொடர்ந்து நாங்களும் சென்னையிலே வாழ்ந்திருப்போம். அதே போலத்தான் ஆதாம் செய்த தவறான காரியம் நம் எல்லார் மேலும் விழுந்த ஒன்றாயிருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமானது அவருடைய நீதியை நம்மேலே வைத்தது. புதிய சந்ததியின் தலையாய் இயேசு இருக்கிறார். மீட்கப்பட்ட புதிய மனிதன் அவன். திருச்சபை அவருடைய சரீரமாயிருக்கிறது, அதுவும் புதிய சிருஷ்டியாயிருக்கிறது. எனவேதான் பக்தன் பாடும்பொழுது, சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம் மனவாட்டியாக வந்து அதை தேடினார், தமக்கு சொந்தமாக மறித்து அதை கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். இந்த காரணத்தினாலேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15:45-47 வாசிக்கிறேன். 45 பாருங்கள். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 47 முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆனால் மூன்றாவது ஒரு ஆதாம் வரப்போகிறதில்லை, கிறிஸ்துவே கடைசி ஆதாம். மூன்றாவது நான்காவது என்று பல மனிதர்கள் வரலாம், ஏனென்றால் கிறிஸ்துவே இரண்டாம் மனிதனாய் இருக்கிறார். ஆனால் அவர் இரண்டாவது ஆதாம் அல்ல, அவர் கடைசி ஆதாம். புதிய ஒரு சந்ததியின் தலையாயிருக்கிறார். இது அடிப்படையான ஒரு சத்தியம். தொடர்ந்து இந்த வசனங்களை படிக்கும்பொழுது மிக தெளிவான அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். தொடர்ந்து வரும் பகுதியிலே அதிக என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 10 வசனத்தின் இறுதியிலே அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். 15 வசனத்திலே அதிகமாய் பெருகி இருக்கிறது என்கிறார். 20 வசனத்திலேயும் அதிகமாய் பெருகிற்று என்கிறார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 15:21-22 வசனங்களை கவனியுங்கள். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்பொழுது மரணமானது ஆதாமின் மூலமாக வந்திருக்கிறது. இதற்கு ஆதாரம் வேண்டுமென்றால் ஆதாம் செய்த பாவம், மனித சமுதாயத்தின் பிரதிநிதியாக அங்கே அவர் பாவம் செய்துவிட்டார். ஒரு சிறு குழந்தை ஏன் மரிக்கிறது? அந்த குழந்தை எந்த பாவம் செய்யவில்லையே. சரி, அந்த சிறு குழந்தையும் ஆதாமின் வம்ச வழியிலே வந்தது. ஆதாமிலே எல்லாரும் மரிக்கிறோம். மனிதன் மரிக்கும்படியாக தேவன் மனிதனை படைக்கவில்லை. மனிதனுக்கு தேவன் இன்னும் சிறந்த ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அதையே இப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணங்களோடு கூட இப்பொழுது நாம் ரோமர் 5:13 பார்ப்போம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் உலகத்திலே இருந்தது. ஆனால் அப்பொழுது பாவம் மீறுதல் அல்ல, தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்வதாய் இருந்தது. இந்த காரணத்தினாலேதான் காயின் தனது சகோதரனை கொலை செய்தபொழுது தேவன் காயினை கொலை செய்யவில்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லவில்லை. சொல்லப்போனால் காயினின் நெற்றியிலே ஒரு அடையாளம் போட்டு காயினை காப்பாற்றினார். சில காலங்களுக்கு பின்னர் காயினின் குமாரனான லாமேக்கு ஏன் தான் ஒரு மனிதனை கொலை செய்தேன் என்று சொல்கிறான். பாருங்கள், Genesis 4:23-24 வசனங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள், லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள், எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 படி சுமருமானால் லாமேக்குக்காக 77 படி சுமரும் என்றான். கவனித்தீர்களா? லாமேக்கு ஒரு காரணத்தை சொல்கிறான். அந்த சந்ததியும் பாவத்தினாலே நிறைந்து போனபடியினாலே பெருவெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டது. அவர்கள் குணமாக்கப்பட முடியாத பாவிகளாயிருந்தார்கள். Genesis 6:5 என்ன சொல்கிறது? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆனால் அவர்களில் ஒருவருமே 10 கற்பனைகளை மீறவில்லை, ஏனென்றால் அந்நாட்களிலே 10 கட்டளைகள் அங்கே இல்லை. ஆனாலும் அவர்கள் பாவிகளாயிருந்தபடியினாலே நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். இந்த காரியமானது சுசேஷத்தை கேளாத மனிதர்களுடைய நிலைமை குறித்த கேள்விக்கு பதில் சொல்கிறது. எல்லா மனிதர்களுமே தேவனை விட்டு தூரம் போன சந்ததியாயிருக்கிறோம். ஒருவேளை இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கோ எனக்கோ கடினமானதாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்படி கெட்டுப்போன ஒரு சந்ததியிலே பிறந்திருக்கிறோம். நாம் மிக அருமையான மக்கள் கூட்டம் அல்ல. ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஒரு யுகத்தை நோக்கி போகும் மீனில் இருந்து வந்த மனிதனும் அல்ல. நாம் பாவிகள், தேவனை விட்டு தூரம் போனவர்கள். நாம் மீட்கப்பட வேண்டும். மனிதருடைய சிந்தனை கூட புல்லாங்கானதாயிருக்கிறது. இப்படி சொல்லும்பொழுது ஒருவேளை சிலர் சொல்லலாம், அப்படி என்றால் தேவனே முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்க கடமைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். அதிக சகதிகள் நிறைந்த ஒரு குளத்திலே அநேக ஆமைகள் இருக்கிறது. அவைகளிலே ஒன்றை நீங்கள் எடுத்து அதற்கு பறக்க கற்றுக் கொடுத்து அதை அந்த குளத்திற்கு திரும்ப அனுப்புவீர்கள் என்றால் அது போய் மற்ற ஆமைகளை பார்த்து பறக்க கற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டால் இந்த ஆமையை பார்த்து அவைகளெல்லாம் சிரிக்கும். இல்லை, நாங்கள் இங்கே இருக்கத்தான் விரும்புகிறோம், பறக்க படிக்க நாங்கள் விரும்பவில்லை என்றுதான் அவைகள் கூறும். அதுதான் மனுக்குலத்தின் நிலைமையும். பிரியமானவர்களே, மனிதர்கள் ரட்சிக்கப்பட விரும்புகிறதில்லை. மனிதன் தேவனை விட்டு தூரமாகவே போய்கொண்டே இருக்கிறான். தேவனை விட்டு அவன் பிரிக்கப்பட்டு விட்டான். ஆனால் இந்த பெரிய உண்மையானது நம்முடைய மனதிலே ஆழமாய் செல்ல மறுக்கிறது. ஏனென்றால் அந்த தூரம் போன இயற்கை சுபாவம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் மிக அருமையான மக்கள் கூட்டம் என்று எண்ணவே நாம் விரும்புகிறோம். ஆனால் உண்மையில் நாம் அப்படி இல்லை. ரோமர் 5:14 பாருங்கள். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இங்கே பவுல் மரணத்தை ஒரு தனி மனிதனைப் போல சொல்கிறார். மரணம் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆளுகை செய்தது என்கிறார். அவர்கள் 10 கற்பனைகளை மீறாவிட்டாலும் பாவிகளாகவே இருந்தார்கள். வேதபுத்தகத்திலே மரணம் என்ற வார்த்தையானது 3 வகைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரப்பிரகாரமான மரணம், அது சரீரத்தை குறித்து மட்டுமே சொல்கிறது. அதாவது ஆவி சரீரத்தை விட்டு சென்ற பிறகு இருக்கும் நிலைமையை சொல்கிறது. இந்த மரணம் ஆதாமினுடைய பாவத்தினாலே மனிதனுக்கு வந்தது. 2வதாக ஆவிக்குரிய மரணம், இது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து தேவனை விட்டு பிரிந்திருப்பது. இந்த சுபாவத்தையும் நாம் ஆதாமிலிருந்தே பெற்றவர்களாயிருக்கிறோம். நாமும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களிலேயும் பாவங்களிலேயும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்று எபேசியர் 2:1 வாசிக்கிறோம். 3வதாக ஒரு நித்தியமான மரணத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அது நித்திய நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டுவிடும் ஒரு நிலைமை. மனிதன் மீட்கப்படாவிட்டால் இந்த நித்திய மரணம் நிச்சயமாய் தொடரும். ரோமர் 5:15 வாசிக்கிறேன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. எனவே ஏதேன் தோட்டத்திலே இருந்த மனிதனை விட மேலான ஒன்றை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எபிரேயர் எழுதிய ஆக்கியோன் எபிரேயர் 11:13 இவ்வாறு கூறியிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். இப்பொழுது ரோமர் 5:16 பாருங்கள். மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இது ஒரு கடினமான பகுதி. இந்த பகுதி நமக்கு விளக்கும் சத்தியமானது, ஒரு பாவம் முழு சந்ததியையும் பாவத்திற்குள்ளே தள்ளிவிட்டது. அதேபோல இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலும் அவருடைய சிலுவை மரணமும் தேவனை விட்டு தூரம் போன மனிதனை ரட்சிக்கிறது என்கிறார். 17 பாருங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போஸ்தலன் பவுல் 14வது வசனத்திலே சொல்லும்பொழுது மரணமானது ஒரு அரசனைப் போல ஆண்டு கொண்டது என்று சொன்னார். ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே மரணம் ஆளுகைக்கு வந்தது. ஒரு செயல் முழு சந்ததியையும் ஈடுபடுத்திவிட்டது. இப்பொழுது இங்கே பவுல் மற்றொரு ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். இது மரணத்தின் ராஜ்யத்தை விட உன்னதமான ராஜ்யம். அது ஜீவனுள்ள ராஜ்யம். மரணத்தின் ராஜ்யத்திலே உள்ளவர்களுக்கு இந்த ஜீவ ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. எப்படி? கிருபையினாலேயே. மனிதன் செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இந்த ராஜ்யத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாகவே இந்த வெகுமதி வருகிறது. ரோமர் 5:18 பாருங்கள். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாவம் நம்மேலே வைக்கப்படுவதற்கும் தேவனுடைய நீதி நம்மேலே வைக்கப்படுவதற்குமான அடிப்படை கொள்கை இதுதான். பாவத்தை பொறுத்தமட்டிலேயும் ஆதாம் தலைமை பொறுப்பிலே இருக்கிறான். நீதியை பொறுத்தமட்டிலேயும் இயேசு கிறிஸ்து தலைமை பொறுப்பிலே இருக்கிறார். ரோமர் 5 19 வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கே ஆட்சி பொறுப்பிலே இருப்பது யார் என்பதை குறித்து பவுல் விளக்கி முடிக்கிறார். ஆதாமினுடைய ஒரு கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவிகளாக்கியது. அதுபோலவே கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படுதலினாலே, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலினாலே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமான் என்று தேவன் தீர்ப்பு கூறுகிறார். ரோமர் 5:20 வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படியிருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தபொழுது அதோடு கூட பலியிடும் ஒரு திட்டத்தையும் கொடுத்தார். ஆனால் பின்னான காலங்களிலே அதையும் நிறைவேற்றும்படியாகவே இயேசு வந்தார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் தொலைந்து போன மனுக்குலத்திற்கு குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார். ஆனால் சுபாவத்தை அவர் எடுக்கவில்லை. எனவேதான் பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் பழைய பாவத்தன்மை அங்கே இருந்து கொண்டேதான் இருக்கும். ரோமர் 5:21, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. பாவம் ஆளும் ஒரு உலகத்திலேதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் அரசர் யார் என்று தெரியுமா? சாத்தானே. 1 பேதுரு 5:8 வசனத்திலே பார்க்கும்பொழுது, பிசாசானவனே எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லுகிறார். பாவம் மரணத்தை ஆண்டு கொண்டது. இந்த காரணத்தினாலேயே இன்றும் கல்லறை தோட்டங்கள் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. கிருபையானது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று சொல்லும்பொழுது, இப்படி தேவனை விட்டு தூரம் போன மக்கள் கூட்டத்திலிருந்து கர்த்தர் ஒரு கூட்ட மக்களை அழைக்கிறார். சொல்லப்போனால் ஆமைகளுக்கு பறக்க சொல்லிக் கொடுக்கிறார். அவை விரும்பும் என்றால் அவைகளால் பறக்க முடியும். ஆனால் ஆமையின் இயற்கை சுபாவம் அதை பறக்க விரும்ப செய்கிறதில்லை. மனிதன் தேவனை விட்டு தூரமாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவனுக்கு பாவ சுபாவம் இருக்கிறது. இப்பொழுது தேவன் இப்படி தேவனை விட்டு தூரம் போன மக்கள் கூட்டத்திற்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கொடுக்கிறார். தேவன் எதிர்பார்க்கும் நீதியானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே சந்திக்கப்பட்டுவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலேயே இந்த புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. மற்ற எல்லாமே மூழ்கி போகக்கூடிய காரியம்தான். இப்பொழுது விசுவாசிக்கும் ஒரு பாவி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறான். கடைசி ஆதாமாகிய கிறிஸ்துவிலே இணைக்கப்படுகிறான். அவரே உயிர்த்தெழுந்த மய்மைப்படுத்தப்பட்ட இரட்சகர். இந்த காரியமே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இதை குறித்து தான் நம் அடுத்த அதிகாரத்திலே சிந்திக்கப் போகிறோம். இன்று நாம் சிந்தித்த ஒரு முக்கியமான சத்தியம், ஆதாமுடைய பாவத்தினாலே அவனுடைய சந்ததியான முழு மனு குலமும் பாவத்திற்குள்ளே ஆகிவிட்டது. நாம் எல்லாரும் பாவிகளாகி தேவ மகிமையற்றவர்களாகிவிட்டோம். ஆனால் கடைசி ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தேவன் எதிர்பார்க்கிற நீதி நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுதென்றால் பூரணமாக அவர் நம்முடைய பாவத்திற்காக மரித்தார் என்று அவரை நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எப்படி ஒரு மனிதனின் பாவம் எல்லாரையும் பாதித்ததோ அதுபோலவே இயேசு கிறிஸ்து ஒருவருடைய சிலுவை மரணத்தினாலே அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் கிருபை நிறைந்த பரமபிதாவே, நாங்கள் பாவத்தினாலே உம்மை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் எங்கள் மேலே நீர் அன்புள்ளவராக, அதே நேரத்திலே நீர் நீதிபரராக எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவங்களுக்காக மறித்த என்னுடைய இரட்சகர் என்பதை விசுவாசித்து அவர் மூலமாய் கிடைக்கிற நீதியை மட்டுமல்ல அவர் மூலமாய் கிடைக்கிற பரிசுத்தத்தையும் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ள நீரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலே இந்த ரோமன் நிருபத்தை நாங்கள் தெளிவாக ஆழமாக சரியாக புரிந்து கொள்ள உம்முடைய தூய ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நம்பியதா, என்னை நம்பியதா.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40.